الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم أفمن كان مؤمنا كمن كان فاسقا لا يستوون وقال تعالى قل هل يستوي الذين يعلمون والذين لا يعلمون وقال أيضا ولا تستوي الحسنة ولا السيئة ادفع بالتي هي أحسن فإذا الذي بينك وبينه عداوة كأنه ولي حميم صدق الله مولانا العظيم الله من الذي يارخلي أنب السهودر كلي في يارخلي الله من أنج بيند تقوى ويكاري بدي كماري முதல் முதலாம் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நசியத்தும் வசியத்தும் செய்கிறேன். அல்லாஹு தஆலா ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உலகிற்கு இறுதி தூதராக, இறுதி நபியாக, இறுதி ரசூலாக, காத்தமுன் நபியீன் என்று அவர்களுக்கு பேர் சூட்டி அவர்களை அல்லாஹ் உலகத்தில் வாழும் அனைத்து சமூகங்களுக்கும் அனைத்து மக்களுக்கும் நபியாக ரசூலாக அல்லாஹ் தெரிவு செய்திருக்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அழகான கட்டிடத்தை பற்றி கூறிவிட்டு தன்னுடைய இறுதி நபித்துவத்தை அதனுடன் ஒப்பிட்டு காண்பித்தார்கள். மக்கள் எல்லோரும் சூழ்ந்து ஒரு கட்டிடத்தை ரசிக்கிறார்கள். எல்லாம் பரிபூர்ணமாக இருக்கிறது, ஆனால் அந்த கட்டிடத்தில் ஒரு கல் மாத்திரம் வைக்கப்பட வேண்டியிருக்கிறது. நபி அவர்கள் சொன்னார்கள், நான் தான் அந்த கல் என்று சொன்னார். அல்லாஹு தஆலா நபித்துவத்தை, இறுதி நபியுடைய வருகையை உலகத்துக்கு ரஹ்மத்தாக ஆக்கி உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து மக்களுக்கும், யூத, கிறிஸ்தவ, பௌத்த, இந்து என்று உலகத்தில் இருக்கும் அனைத்து மக்களுக்கும் வழிகாட்டக்கூடிய ஒரு நபியாக இறுதி நபி சையதுல் கவுனைன் தாஜ்தார மதீனா முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் தெரிவு செய்தார். அவர்கள் உள்ளத்தாலும் தோற்றத்தாலும் அமலாலும் சிறப்பானவர்களாக இருந்தார்கள். உள்ளம் மிக பரிசுத்தமாக இருந்தது. அவர்களுடைய உள்ளத்தை அல்லாஹ் தங்க சட்டில் வைத்து ஜம்ஜமுடைய தண்ணீரை கொண்டு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை வரவழைத்து அல்லாஹ் சுத்தப்படுத்தினான். 4 வயதில், 10 வயதில், நபித்துவத்துக்கு முன்பு, மேராஜுக்கு முன்பு என்று ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் நபியுடைய உள்ளம் பரிசுத்தப்படுத்தப்பட்டது. இதனால் அவர்களுடைய உள்ளம் மனிதர்களை பற்றி உள்ள தவறான கப்படம், நயவஞ்சகம், குரோதம், வைராக்கியம், இப்படியான மோசமான குலூபிகம் மரபும் பிரசாதகம் உள்ளாகும் மரபா என்ற குர்ஆன் சொல்லும் உள்ளத்தில் ஏற்படும் அந்த நோய்களை விட்டு மிக தூய்மையானதாக இருந்தது. கண்ணியமானவர்களே, வெளிப்படையான அவர்களுடைய தோற்றம் பார்ப்பதற்கு அல்லாஹ் மிக அழகான தோற்றமாக ஆக்கியிருந்தார். அவர்களை காணும் பொழுது அவர்களுடைய முகம் ஒரு மாதுளம் கனியை விடவும் மிக சுகப்பானதாக, பார்ப்பதற்கு அழகானதாக, மக்கள் எல்லோரும் அதை பார்த்து ரசிக்கக்கூடியதாக அல்லாஹ் ஒவ்வொரு உருவத்தையும் அவர்களுடைய தோற்றத்தையும் ஏற்படுத்தினார். ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அழகை கண்டு ரசித்த அந்த பெண்கள் நபியுடைய அழகை கண்டிருந்தால் கைக்கு பகரமாக உள்ளத்தை விழுந்திருப்பார்கள் என்று ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அல்லாஹ் அழகை அப்படி கொடுத்தான். அவர்களால் வெளியான அமல்கள் அது இன்று வரைக்கும் கியாமத்து வரைக்கும் மக்களுக்கு முன்மாதிரியானதாக இருக்கிறது. அவர்களுடைய அழுகை, அவர்களுடைய சிரிப்பு, அவர்களுடைய தனிமை, அவர்களுடைய கூட்டு வாழ்க்கை, அவர்களுடைய பொருளாதார திட்டம், அவர்களுடைய இல்லற வாழ்க்கை, அவர்களுடைய வணக்கம், அவர்களுடைய சமூக சேவை என்று நாம் அடுக்கிக் கொண்டே போகலாம். கண்ணியமானவர்களே, எதை எடுத்தாலும் அதில் நபியுடைய வாழ்க்கையில உண்மாது இருக்கிறது. காபிர்களுடன் எப்படி பழக வேண்டும், அதற்கு நபி அவர்கள் வழிகாட்டியிருக்கிறார்கள். யூத கிறிஸ்தவ விரோதிகளுடன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், அதற்கும் வழிகாட்டியிருக்கிறார்கள். தன்னை பகைத்துக் கொண்டு விரோதம் காட்டக்கூடியவர்களும் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், அதற்கும் நபி அவர்கள் வழிகாட்டியிருக்கிறார்கள். ஆக சொல்லாலும் செயலாலும் தன்னுடைய அங்கீகாரத்தின் மூலமாகவும் நமக்கு மார்க்கத்தை, ஷரியத்தை, இஸ்லாத்தை மிக அழகாக முன்வைத்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் இறுதி நபியாக வந்த சையதுல் கவுனேன் தாஜார் மதீனா முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய உள்ளத்தாலும் அவர்களுடைய செயல்களாலும் அவர்களுடைய தோற்றத்தாலும் அல்லாஹ் அவர்களை சிறப்பாக்கியிருந்தார். எல்லா வகையிலும் பரிபூர்ணமாக இருந்தார்கள். இதனால்தான் விரோதிகளிலும் விரோதிகளாக அவர்களுடைய முகத்தை பார்க்க மாட்டோம் என்று விரோதம் காட்டியவர்களுக்கு கூட அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுத்த பொழுது அவர்கள் விரோதத்தில் மத்தியிலிருந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட அந்த உண்மையை அவர்கள் வெளிப்படுத்தினார்கள். கண்ணியமானவர்களே, விரோதிகளுடைய நாவிலிருந்து அல்லாஹ் இவர்களுடைய உண்மையை வெளிப்படுத்தினார். ஆக அப்படிப்பட்ட ஒரு இறுதி தூதரை, அப்படிப்பட்ட ஒரு சிறந்த நபியை, அல்லாஹ்வுடைய ரசூலை பின்பற்றக்கூடிய ஒரு உம்மத்தாக அல்லாஹ் எங்களை தெரிவு செய்திருக்கிறார். நாம் அல்லாஹ்வுடைய இறுதி தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இறுதி உம்மத்தாக இருக்கிறோம். நாளை கியாமத்து நாளையில் 120 சஃப்புகளில் 120 சஃப்புகளில் 80 சஃப்புகள் இந்த உம்மத்துடைய சஃப்பாக இருக்கும் என்று ஹதீஸ்ல வந்திருக்கிறது. மற்ற 40 சஃப்புகள் மற்ற எல்லா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தொட்டு ஈசா அலைஹிஸ்ஸலாம் வரைக்கும் வந்த எல்லா உம்மத்துகளும் 40 சஃப்புகளில் இருப்பார்கள். இந்த உம்மத்துக்கு அல்லாஹ் 80 சஃப்பை நசீபாக்கி இருக்கிறார். கியாமத்து வரைக்கும் இத்தரமத்திஸ்ஸா கியாமத்து நெருங்கி விட்டது என்று குர்ஆன் சொல்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அக்பர்னி அன் அமாராதிஹா, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அதனுடைய அடையாளங்களை கேட்ட பொழுது நபி அவர்கள் அதனுடைய அடையாளங்கள் பயான் செய்தார்கள். கண்ணியமானவர்களை, கியாமத்துடைய அடையாளங்களில் 3 பகுதிகள். ஒன்று நபியுடைய வருகை, இரண்டாவது இந்த சின்ன சின்ன அடையாளங்கள், மூன்றாவது தஜ்ஜாலுடைய வருகை என்று 3 உலமாக்கள் பிரித்திருக்கிறார்கள். நபியுடைய வருகையுடன் அந்த கியாமத்துடைய அடையாளங்கள், தஜ்ஜாலை சந்தித்த சமீமுத்தாரி ரதியல்லாஹு ஒரு கிறிஸ்தவ மதத்தில் இருந்த சஹாபி சமீமுத்தாரி அவர்கள் ஆப்பிரிக்காவுடைய காட்டுக்கு போன நேரம் அவர்கள் தஜ்ஜாலை சந்தித்தார்கள். அங்கு நபியுடைய வருகை வந்துவிட்டது என்று தஜ்ஜாலுக்கு பெரிய சந்தோஷமாக இருந்தது. என்னுடைய காலம் நெருங்கிவிட்டது என்று சொன்னான். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்திலிருந்து இதுவரைக்கும் தஜ்ஜாலுடைய வருகையிலிருந்து பாதுகாப்பு தேடுமாறு நாம் பணிக்கப்பட்டிருக்கிறோம். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களை படைத்த பராமரித்த ரப், எங்களை பாதுகாக்கக்கூடிய ரப், எமக்கு உதவி செய்யக்கூடிய ரப், எங்களுடைய தேவைகளை கஷ்டங்களை போக்கி வைக்கக்கூடிய ரப், எங்களுடைய எல்லா விஷயத்துக்கும் பொறுப்பான அந்த அல்லாஹ், அந்த அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் உலகத்தை படைத்து உலகத்தில் அல்லாஹ் அனைத்தையும் படைத்திருக்கிறான். மனிதர்களுடைய தேவைக்காக படைத்திருக்கிறான். அதுல நபிமார்கள் அல்லாஹ் தஆலா அனுப்பி வைத்திருக்கிறான். நபிமார்களுடைய வருகை அது உலகத்துக்கு ரஹமத்தாக இருக்கிறது. அதிலையும் இறுதி நபி சையதுல் கவுனேன் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் தஆலா இறுதி நபியாக அனுப்பியிருக்கிறார். உலகத்தில் பலரும் அவர்களை துன்புறுத்தினார்கள். நாவினால், வார்த்தைகளினால், செயலால், சூனியத்தால், மந்திரத்தால், யுத்தங்களினால், படங்கள் வரைவதினால், பாடல்கள் பாடுவதினால் இன்றல்ல, அன்று நபியுடைய காலத்திலே இந்த அநியாயங்கள் எல்லாம் நடைபெற்று ஆனால் அல்லாஹு தஆலா அதுக்கு விடை அளித்தார். இன்ன ஆதைனாகல் கௌசர் ஃபஸல்லி ரப்பிக வன்ஹர் இன்ன ஷானிஅக ஹுவல் அப்தர் நபி அவர்களை பற்றி சொல்லும் பொழுது ஆசிர்ந்த வாயில் என்பவன் முகம்மதோ ஆண் சந்ததி ஏற்றவர் என்று கேலி பண்ணினான். அல்லாஹ் பதிலளித்தான், யார் நபி அவர்களை இப்படி கேலி பண்ணுகிறாரோ, அவர்களை பற்றி தாழ்த்து பேசுகிறாரோ, அவன் தான் ஆண் சந்ததி ஏற்றவன் என்று அல்லாஹு தஆலா பயான் செய்தான். கனிவான சகோதரர்களை பெரியார்களே, ஆண் சந்ததி ஏற்றவர் அவன் தானே தவிர நபி அவர்கள் அல்ல. வரஃபனா லக்கதிக்ர, நபியுடைய பெயரை அல்லாஹ் உயர்த்திருக்கிறான். உலகத்தில் எங்க போனாலும், அது அமெரிக்காவாக இருக்கலாம், ஆஸ்திரேலியாவாக இருக்கலாம், பிஜியாக இருக்கலாம், சிலியாக இருக்கலாம், ஆப்பிரிக்காவுடைய நாடுகளாக இருக்கலாம், ஆசிய கண்டமாக இருக்கலாம், உலகத்தில் எங்க போனாலும் அல்லாஹ் அசானுடைய சத்தத்தை, அதான் சொல்லக்கூடியவர்களை, நபியை ஏற்றுக்கொண்டவர்களை அல்லாஹ் உலகத்துடைய இந்த செல்வாக்கில், உலகத்துடைய இந்த ஜனப்பெருக்கத்தில் அல்லாஹ் மூணிலொன்று அல்லது நாலிலொன்று தொகையை அல்லாஹ் முஸ்லிம்களாக ஆக்கி வைத்திருக்கிறான். 160 கோடி மேலான சகோதரர்களை முஸ்லிம்களை அல்லாஹ் உலகத்தில் ஏற்படுத்தியிருக்கிறார். அன்றே ஒரு நபி அவர்கள், ஒரு சஹாபி ஹஜ்ரத் கதீஜா ரலியல்லானவர்கள், ஒரு அபுபக்கர் ரலியல்லானவர்கள், ஒரு பிலால் ரலியல்லானவர்கள், அல்லாஹு அக்பர், ஒரு சிறிய ஜமாத்தை கொண்டு ஆரம்பிக்கப்பட்டது இந்த கோடான கோடி மக்களாக இந்த உலகத்தில் பெருகி இருக்கிறது. அல்லாஹ் நமக்கு செய்திருக்கக்கூடிய இந்த நியமத்துக்கு நாம் அல்லாஹுக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் நம்மை தெரிவு செய்திருக்கிறான். அல்லாஹ் நமக்கு இந்த தீனுடைய பாக்கியத்தை தந்திருக்கிறான். அல்லாஹ் நம்மை கலிமா உள்ளவர்களாக ஆக்கியிருக்கிறான். குர்ஆன் நமக்கு அழைப்பு தருகிறது, யா அய்யுஹல்லதீன ஆமனுத்தக்குல்லாஹ ஹக்க துகாதி வலா தமூதுன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன். ஏ விசுவாசிகளே, நீங்கள் முஸ்லிம்கள் இல்லாமல் மரணிக்க வேண்டாம். அல்லாஹ்வை எப்படி பயப்பட வேண்டுமோ அந்த உள்ளத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். அத்தோடு முஸ்லிம்கள் இல்லாமல் நீங்கள் மரணிக்க வேண்டாம் என்று குர்ஆன் நம்மை அழைக்கிறது. கண்ணியமானவர்களே, உலகத்தில் என்னென்ன சூழ்ச்சிகள் செய்தார்கள்? சூனியம் செய்தார்கள், நபி அவர்களை கொள்வதற்கு திட்டம் தீட்டினார்கள், நபி அவர்களுடைய தீனை இல்லாமலாக்க முயற்சி எடுத்தார்கள். நபி அவர்களுக்கு யூதர்கள் காப் இப்னு அஷ்ரஃப், அபூ ராஃபி போன்றவர்கள் கவிதைகள் கட்டி நபி அவர்களை மிக மோசமாக அவர்கள் பேசினார்கள். அல்லாஹு தஆலா அனைத்துக்கும் முடிவை கொண்டான். இன்னா கஃபைனாகல் முஸ்தஹ்ஸிஹீன். அல்லாஹு தஆலா குர்ஆன்ல இதை, சூரத் ஹுஜர்ல அல்லாஹ் இதை விவரிக்கிறான். போதும், நாம் அவர்கள் யாரெல்லாம் உங்களை இழிவுபடுத்த தாழ்த்த முயற்சி செய்கிறார்களோ அவர்களுடைய விஷயத்துக்கு நாம் போதுமாக இருக்கிறோம் என்று அல்லாஹ்வே விடையளித்திருக்கிறார். கண்ணியமானவர்களே, இஸ்லாத்தையும் தீனையும் விமர்சிக்க விமர்சிக்க உலகத்தில் தீன் பெருகி கொண்டு போகுமே தவிர யாராலும் தடுக்க முடியாது. அதுக்கு ஆக முக்கியமான தடையாக நாம் அமைஞ்சுவிடக் கூடாது. எப்பொழுதும் நாம் அதற்கு வலியுள்ளவர்களாக அமைய வேண்டும். எப்பொழுதும் நாம் மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக இருக்க வேண்டும். எங்களுடைய வாழ்க்கை எல்லா விஷயத்திலும் முன்மாதிரியாக அமைய வேண்டும். கண்ணியமானவர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தீனை பாதுகாக்கிறதுக்கு அல்லாஹ் எப்படிப்பட்ட மக்களை தெரிவு செய்திருக்கிறார்? இமாம் புகாரி அவர்கள் உஸ்பகிஸ்தானில் பிறந்தவர்கள், 600,000 ஹதீஸ்களை பாடமாக்கிறார்கள். இமாம் திருமிதி அவர்கள் அந்த துருமுஸ்ல பிறந்தவர்கள், அது சோவியத் யூனியனுடைய அந்த ரஷ்யாவுடைய ஒரு பகுதியில் தான் அமைந்திருக்கிறது. அபுல்லை சமர்கந்தி ரஹ்மஹுல்லா அவர்கள் சமர்கந்தில் பிறந்தவர்கள். யஹ்யப்னு அயின் ரஹ்மஹுல்லா அவர்கள் அல்லாஹு தஆலா ஒவ்வொரு பெரும் மேதைகளை அல்லாஹ் தெரிவு செய்தான். குர்ஆனையும் ஹதீஸையும் பாதுகாக்கக்கூடிய அந்த உள்ளங்களாக அந்த உள்ளங்களை அல்லாஹு தஆலா ஆக்கினான். இமாம் ஷாஃபி ரஹ்மஹுல்லா அவர்கள் 7 வயதில் குர்ஆனை மரணம் செய்தார்கள். 10 வயதில் மாத்தாவுடைய ஹதீஸ்களை அவர்கள் மரணம் செய்தார்கள். 6 கிரந்தங்களான புகாரி முஸ்லிம், அபுதாவு திருமதி, நசாய் இப்னு மாஜா, இந்த 6 கிரந்தங்களில் 29,000 ஹதீஸ்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த 29,000 ஹதீஸ்களை தொகுத்தவர்கள் யார் என்று பார்த்தீர்கள் என்றால், இமாம் புகாரி, இமாம் முஸ்லிம், இமாம் அபுதாவு, இமாம் திருமதி, இமாம் நசாய், இமாம் இப்னு மாஜா போன்றவர்கள். இவர்கள் யாரும் அரபுலகத்தில் பிறந்தவர்கள் அல்ல. ஈரான்ல பிறந்தவர்கள், ஆப்கானிஸ்தான்ல பிறந்தவர்கள், உஸ்பெகிஸ்தான்ல பிறந்தவர்கள், மேலான சகோதரர்களே, சஜஸ்தான் என்று சொல்லக்கூடிய அபுதாவுத் அவர்கள் ஆப்கானிஸ்தானுடைய பகுதியில் பிறந்தார்கள். காஷ்மீர் என்று சொல்லக்கூடிய ஈரானுடைய பகுதியில் இமாம் இப்னு மாஜா அவர்கள் பிறந்தார்கள். உஸ்பெகிஸ்தான் என்று சொல்லக்கூடிய இன்றைய அந்த புகாரா, அதுல திருமிதி இமாம் புகாரி அவர்கள் அக்கம் பக்கத்து ஊர்களில் பிறந்தார்கள். அல்லாஹ் அஜமிகளை பயன்படுத்தினான். முஸ்லிம்களாக இருந்தவர்கள் உலகத்தில் அரபிகள் மாத்திரமல்ல, அஜமிகளை, அரபு பாஷை தன்னுடைய பாஷை அல்லாதவர்களை அல்லாஹு தஆலா அல்லாஹ்வுடைய தீனை பாதுகாக்க அல்லாஹ் பயன்படுத்துகிறான்.
அல்லாஹு தஆலா சொல்கிறான், நீங்க அல்லாஹுடைய தீனுக்கு அல்லாஹுடைய தீனை நீங்க பாதுகாக்கிறதுக்கு அதுக்காக நீங்க பாடுபடாவிட்டால் அல்லாஹ் வேறொரு சந்ததியை குழந்தை அவர்களை கொண்டு தீனை வாங்கி கொண்டான். ரஷ்யாவில் காசின் பக்கம் வருகிறார்கள். அமெரிக்காவில் ஆயிரக்கணக்கான, சமீபத்தில் சென்ற வாரங்களில் வஃபாத்தான கர்னல் அமீருதீன் என்பவர் அவருடைய 90 வயதை தாண்டி அவர்கள் வஃபாத்தாகினார்கள். அவர்களுடைய கரங்களினால் அமெரிக்காவில் மாத்திரம் 10,000 பேர் இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறார்கள். நான் அவர்களை 2005 சந்தித்தேன் கனடாவில். அந்த நேரம் அவர்கள் சொன்னார்கள், 7,000 மேல என்னுடைய கையில் காசை செலவிருக்கிறார்கள். இந்த கொஞ்ச காலங்களில் அவர்களுடைய கரங்களில் அல்லாஹு தஆலா இப்படிப்பட்ட பெருந்தொகையான மக்களை இஸ்லாத்தின் பக்கம் அல்லாஹு தஆலா கலிமா சொல்லி தீன் பக்கம் வர வைத்திருக்கிறார். கண்ணியமானவர்களே, இது ஒரு சிறப்பான தீன். இந்த தீன் உலகத்தில் வாழக்கூடிய இந்த 600-700 கோடி மக்களுக்கும் போய் சேர வைப்பதை அது முஸ்லிம்களாக எங்களுடைய பொறுப்பாக இருக்கிறது. நாம் எந்த அளவுக்கு அல்லாஹிடத்தில் மன்றாடி, அல்லாஹிடத்தில் கண்ணீர் வடித்து, அல்லாஹிடத்தில் கேட்டு, அல்லாஹ் இந்த பாக்கியத்தை உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதனுக்கும் நீ கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹிடத்தில் நாம் மன்றாடும் பொழுது நிச்சயமாக அல்லாஹு தஆலா அதை நசீபாக்குவான். அபு மூசா அஷ்அரி ரழியல்லாஹு அவர்கள் உமர் ரழியல்லாஹு அவர்களிடத்தில் வந்து சொன்னார்கள், நான் அனுப்பப்பட்டிருக்கிறேன் பஸ்ராவின் பக்கம். 6 பேர் முர்த்ததாகி விட்டார்கள், இஸ்லாத்தை விட்டு அவர்கள் வெளியேறி விட்டார்கள். அவர்களை நான் கத்ல் செய்யட்டுமா என்று கேட்ட பொழுது, வேண்டாம், எந்த கதவிலிருந்து அவர்கள் வெளியே போனார்களோ அதே கதவில் அவர்கள் உள்ளே வந்துவிடட்டும் என்று உமர் ரழியல்லாஹு அவர்கள் கவலைப்பட்டார்கள். ஒரு சர்ச் வழியாக உமர் ரழியல்லாஹு அவர்கள் போய்கொண்டிருக்கும் பொழுது ஒரு பாதரை பார்த்து, முதியவரை பார்த்து உமர் ரழியல்லாஹு அவர்கள் கண்ணீர் வடித்து அழுதார்கள். ஏன் அழுகிறீர்கள்? இன்னொரு நசராணியும் அவன் ஒரு கிறிஸ்தவன் அல்லவா என்று சொன்ன பொழுது, ஆமிலத்து நாசிவா தஸ்லா நாரன் ஹாமியா, சிரமப்பட்டு அமல் செய்கிறான், ஆனால் இவன் போகும் இடம் நரகமாக இருக்கும் என்று கைசெல்லப்பட்டார்கள். கண்ணியமானவர்களே, இஸ்லாமிய யுத்தம் என்பது, ஜிஹாத் என்பது மனிதர்களை கொல்லுவதற்காக கொண்டுவரப்பட்டதல்ல. உலகத்தில் மகா யுத்தங்களை நீங்கள் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது கோடிக்கணக்கான மக்கள், 6-7 கோடி மக்கள் இந்த யுத்தங்களில் கொல்லப்பட்டார்கள். ஹிரோஷிமாவுக்கு போய் பார்த்தோம், ஜப்பானில் எப்படி நாசகார அழிவுகள் அங்கு ஏற்பட்டது. 6 கோடி மக்களை ஒரு யுத்தம் அளிப்பதாக இருந்தால் அது எப்படி என்று சிந்தித்து பாருங்கள். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய யுத்தங்கள் மூலமாக முஸ்லிம்கள் காஃபிர்களுடைய கொல்லப்பட்ட ஷஹீதானதுடைய எண்ணிக்கை 1019 மட்டும்தான். கண்ணியமானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களை கத்ல் செய்வதற்காக, கொலை செய்வதற்காக அனுப்பப்படவில்லை. நபி அவர்கள் மக்களுடைய இதயத்துக்காக அனுப்பப்பட்டார்கள். கைபருடைய யுத்தத்துக்கு ஹதரத் அலி ரலியல்லாஹு அவர்களை அமீராக நபி அவர்கள் அனுப்பக்கூடிய நேரத்தில் அவர்கள் கேட்டார்கள், யா ரசூலுல்லாஹ், அனுமதி தந்தால் அனைவர்களையும் கத்ல் செய்கிறேன். நபி அவர்கள் சொன்னார்கள், வேண்டாம், லா யஹ்தி அல்லாஹு பிக ரஜுலன் வாஹிதன் கைரு லக்கு மின் அம்ரின் நாம், உங்களுடைய அந்த தியாக முயற்சியை கொண்டு அல்லாஹ் ஒரு மனிதருக்கு ஹிதாயத்தை கொடுப்பது அது ஒட்டகங்கள் நீங்கள் பெற்றுக்கொள்வதை விட சிறந்ததாக இருக்கும் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். அதனால் சஹாபாக்களுடைய மனப்பதிவு இதுவாகத்தான் இருந்தது. அவர்கள் எப்பொழுதும் இந்த மனப்பதிவுடன் தான் வாழ்ந்தார்கள். கண்ணியமானவர்களே, நாம் உலகத்துக்கு முன்மாதிரியான முஸ்லிம்களாக வாழும் பொழுது மற்றவர்களுக்கு ஆக்ஷன் ஸ்பீக் லவுடர் தன் வேர்ட்ஸ், வார்த்தைகளை விட மனிதனுடைய செயல் கவரக்கூடியதாக இருக்கும். நாம் இந்த நாட்டில் வாழ்கிறோம் சிறுபான்மை மக்கள், எங்களுடைய செயல், எங்களுடைய நடவடிக்கை, எங்களுடைய கொடுக்கல் வாங்கல், எங்களுடைய பேச்சுவார்த்தைகள் அந்நியர்களை கவரக்கூடியதாக இருக்க வேண்டும். முஸ்லிம்கள் உலகத்தில் எல்லா வகையிலையும் சிறப்பானவர்கள் என்பதை அமல்தான் அவர்களுக்கு காட்டக்கூடியதாக இருக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் குர்ஆன் பிரதிகள் தயாரிக்கப்படவில்லை. சஹாபாக்கள் 23 வருஷமாக குர்ஆனை ஒரு சிலர் எழுதி கொண்டார்கள், ஒரு சிலர் மரணம் செய்து கொண்டார்கள், மற்றவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் கொண்டார்கள். 23 வருஷத்துக்கு பிறகு அபுபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிக உமர் ரழியல்லாஹு அன்ஹுடைய வலியுறுத்தல் பேர் ஒரு பிரதியை தயாரித்தார்கள். உமர் ரழியல்லாஹு அன்ஹுடைய காலத்தில் மிக பரிவான, மிக விசாரமான வேலை திட்டங்கள் இருந்தது. அவர்களுக்கு இதில் கவனம் செலுத்த முடியவில்லை. உஸ்மான் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹஜ்ரத் ஹம்சா ரழியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் அந்த பிரதியை எடுத்து அவர்கள் 7 கோப்பிகள் தயாரித்தார்கள். 7 பிரதிகள் தயாரித்து 7 இடங்களில் வைத்தார்கள். கண்ணியமானவர்களே, நபியுடைய 23 வருடம், ஹதரத் அபுபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு 2.5 வருடம், ஹதரத் உஸ்மான் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் உமர் ரழியல்லாஹு அன்ஹு 10-35 வருஷம், அதேபோல ஒரு 6 வருஷத்துக்கு பிறகு 40 வருஷத்துக்கு பிறகுதான் 7 குர்ஆனுடைய பிரதிகள் தயாரிக்கப்பட்டது. ஆனால் இந்த காலகட்டத்தில் சஹாபாக்கள் எதை கொண்டு அமல் செய்தார்கள்? அவர்களுடைய வாழ்க்கை குர்ஆனாக இருந்தது. கூனு மிஸ்லனா, எங்களை போல வாழுங்கள் என்று சொன்னார்கள். அவர்களுடைய வாழ்க்கை முன்மாதிரியான வாழ்க்கையாக இருந்தது. அவர்களுடைய வாக்குறுதி அது வாக்குறுதியாக இருந்தது. அவர்கள் யார் மீதும் அநியாயம் செய்யக்கூடியவர்களாக இருக்கவில்லை. ஹதரத் உமர் ரழியல்லாஹு ஆட்சி காலத்தில் முஆவியா ரழியல்லாஹு அவர்களுடைய ஒரு ஒரு அணுகுமுறையால் ஒரு பார்டர்ல யுத்தம் நடந்து கொண்டிருந்தது. அது சீஸ் ஃபயர் செய்யப்பட்டிருந்தது. யுத்தம் தடுக்கப்பட்டு நிறுத்தப்பட்ட ஒரு ஒப்பந்தத்தின் பேரில் அதற்கு மாவியார் ரழியல்லாஹு அவர்கள் பார்டர்ல போய் நாளைக்கு முடிகிறதுண்டா, இன்றைக்கு பார்டர்ல போய் நெருந்து கொண்டார்கள். அங்கு அடுத்த நாள் பயங்கரமாக காபிர்களை கைப்பற்ற தாக்க ஆரம்பித்தார்கள். உமர் ரழியல்லாஹு அவர்களுக்கு இந்த செய்தி கேட்கும் பொழுது உமர் ரழியல்லாஹு அவர்கள் உடனே கடிதம் எழுதினார்கள். சொன்னார்கள், எந்த ஒப்பந்தத்துடைய நாளாக இருந்ததோ அந்த ஒப்பந்தத்துடைய இறுதி நாளைக்கு ஒரு நாளைக்கு முத உங்களோட படைகள் அந்த பகுதியில உள்ளுக்கு போயிருக்கிறது என்று நான் கேள்விப்படுகிறேன். அதனால் எல்லோரும் வாபஸ் வர வேண்டும் என்று அதற்கு மாவியார் ரழியல்லாஹு அவர்களுக்கு சொன்ன பொழுது மாவியார் ரழியல்லாஹு அவர்கள் வாபஸ் வந்துவிட்டார்கள். கண்ணியமானவர்களே, எங்களுடைய தீன் மிக நிதானமாக ஹதரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பத்ருடைய யுத்தத்துக்கு போய் கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது ஹுஸைபா ரழியல்லாஹு அவர்களும் அவர்களுடைய ஹுஸைபா இப்னு யமான் வாப்பாவும் மகனும் ரெண்டு பேரும் மக்காவிலிருந்து வெளியேறி மதீனாக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். இடையில் அபூஜகல் நிறுத்தி அவர்களை சித்திரவதப்படுத்தினார். எங்கு போகிறாய் என்று கேட்டார். அவர்கள் சொன்னார்கள், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்க போகிறேன். அவர் சொன்னால், எந்த காரணத்தை கொண்டு உங்களை விட மாட்டேன், உங்களை விட்டா நீங்க அங்க போய் எங்களுடன் அவர்களுடன் சேர்ந்து எங்களுக்கு எதிராக யுத்தம் செய்வீர்கள். இவர்கள் வாக்களித்தார்கள், இல்லை நாம் ஒரு நாளும் அப்படி செய்ய மாட்டோம், நாம் எங்களோட வாக்குல உறுதியாக இருப்போம். மதீனாக்கு போறதுக்கு அபூஜஹல் அனுமதி கொடுத்தார். மதீனாக்கு போய் சேர்ந்தார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த யுத்தத்துக்காக வந்து கொண்டிருக்கிறார்கள். நபி அவர்களிடத்துல அவர்கள் அனுமதி கேட்டார்கள். யார் ரசூலல்லாஹ், நாங்களும் இந்த யுத்தத்தில் கலந்து கொள்ளலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களிடத்தில் வினவினார்கள், நீங்க ஒரு ஒப்பந்தம் செய்தீங்க அல்லவா? ஆம் யார் ரசூலல்லாஹ், நாம் வரும்பொழுது அபூஜஹல் இப்படி இப்படி அநியாயங்கள் எங்களுக்கு செய்து எங்களை சித்திரவதப்படுத்தினார். நாம் தப்பிச்சுக் கொள்வதற்கு அவனிடத்திலிருந்து வெளியேறுவதற்காக வேண்டி ஒரு வாக்குறுதியை கொடுத்துட்டு வந்தோம். ஆனால் நான் உங்களோட வர விரும்புகிறோம் என்று சொன்னார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வேண்டாம் வேண்டாம், பதருடைய 313 சஹாபாக்கள் இந்த ரெண்டு பேரும் சேர்க்கப்பட்டா அது 315 மாறி இருக்கும், தேவையான கட்டம். அப்படி கட்டத்தில் கூட நபி அவர்கள் சொன்னார்கள், வேண்டாம், உங்களுடைய வாக்குறுதியை நிறைவேற்றுங்கள் சொன்னார்கள். கண்ணியமானவர்களே, இப்படிதான் உலகத்துக்கு இந்த தீன் அறிமுகமாக்கப்பட்டது. கண்ணியமானவர்களே, இன்று இந்த தீனை முன்னெடுத்து செல்லக்கூடிய நாம் உலகத்துக்கு முன்மாதிரியாக இருக்க வேண்டும். எங்களுடைய விசுவாசம் அல்லாஹ் விரும்பக்கூடிய விதத்தில், எங்களுடைய அமல்கள் அல்லாஹ்வை திருப்திப்படுத்தக்கூடிய விதத்தில், எங்களுடைய பண்புகள் நபிமார்களுடைய பண்புகளாக, எங்களோட வணக்க வழிபாடுகள் அல்லாஹ்வுடைய அந்த அந்த முகஸ்துதி இல்லாமல் இஹ்லாஸ் உள்ளதாக அமைய வேண்டும். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுக்காக எந்த ஒரு காரியத்தையும் செய்யும் பொழுது சமூகம் முன்னேற்றத்தின் பாதையில் செல்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒரு அம்சம் தான், நபி அவர்கள் ஒரு உம்மத்தை உருவாக்கினார்கள், ஒரு உம்மத்தை கட்டியெழுப்பினார்கள். வேற்றுமை இல்லாத, குரோதம் இல்லாத, வைராக்கியம் இல்லாத, சண்டை சச்சரவு இல்லாத, பிளவில்லாத ஒற்றுமையான ஒரு சமூகத்தை கட்டியெழுப்பினார்கள். குரேஷி மக்களும் அவுஸ் ஹஸ்ரஜ் என்ற மதீனத்து மக்களும் சண்டையிலே தன்னுடைய வாழ்க்கை அமைச்சுக் கொண்டிருந்தார்கள். 100 வருடத்தின் யுத்தம் ஒரு சாதாரண ஒரு விஷயத்துக்காக 100 வருட யுத்தங்கள் நடைபெற்றிருக்கு. கண்ணியமானவர்களே, அப்படிப்பட்ட ஒரு சமூகத்தை நபி அவர்கள் பாதுகாப்பதற்காக வேண்டி எப்படிப்பட்ட தியாகங்கள் செய்தார்கள். சுப்ஹானல்லாஹ், அழகான முன்மாதிரியான ஒற்றுமையான ஒரு சஹாபாக்களுடைய சமூகத்தை கட்டி எழுப்பிவிட்டு சென்றார்கள். இன்றே இந்த முஸ்லிம் உம்மத்தில் ஆக முக்கியமாக தேவைப்படக்கூடிய ஒன்றுதான் மேலான சகோதரர்களே, அதை ஒற்றுமையான சமூகமாக இருக்க வேண்டும். இந்தியாவில் வாழ்ந்த ஷேக் யூசுப் காந்தல்வி ரஹ்மல்லா அவர்கள், அவர்களுடைய மிக சிறப்பான பல கருத்துக்கள் எழுதப்பட்டிருக்கிறது. அதில் ஒன்றுதான் ஹயாத்து சஹாபா. அவர்கள் தன்னுடைய வஃபாத்துக்கு 3 நாட்களுக்கு முன்பும் செய்த ஒரு பேருரை, அது உலகத்தில் மிகவும் கவரப்பட்டு உலமாக்களால் பெரும் வரவேற்கப்பட்டது. அவர்கள் செய்த அந்த இறுதி பயானில், மௌத்தாகுவதற்கு 3 நாட்களுக்கு முன்பும் அவர்கள் செய்த பயானில் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், இன்றே இந்த உம்மத்துக்கு தேவையானதை ஒற்றுமை உம்மத் என்ற உணர்வு என்று சொல்கிறார்கள். மதரசாக்களுக்கு குறவில்லை, மஸ்ஜிதுகளுக்கு குறவில்லை, குர்ஆன் ஓதுவதற்கு குறவில்லை, ஆலிம்களுக்கு குறவில்லை, ஜிக்ர் செய்வதில் குறவில்லை, குறவு இருக்கிறது என்று சொன்னா அது உம்மத் என்ற அந்த உணர்வில் தான் குறவு இருக்கிறது. அவர்கள் சொல்கிறார்கள், நான் சொல்லும் இந்த விஷயத்தை எடுத்து நடக்காவிட்டால் நீங்க உங்களோட கைகளாலே உங்களோட கால்களை வெட்டி கொள்வதற்கு சமமாக இருக்கும். யூத கிறிஸ்தவர்கள் எங்களை துண்டு போடுவார்கள், நாங்கள் தான் எங்களை அறுத்துக் கொள்வோம் என்று சொன்னார்கள். நாங்கள் தான் எங்களை அறுத்துக் கொள்வோம். கண்ணியமானவர்களே, எப்பொழுதும் ஒன்றுபட்ட ஒரு சமூகமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை கட்டியெழுப்பினார்கள். கோபம் வரும், மனஸ்தாபம் வரும், சில 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 சந்தர்ப்பத்தில் வெறுப்புகள் வரும், ஆனா ஒருவருக்கொருவர் மன்னித்து விட்டு கொடுத்து நடக்க வேண்டும். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு சந்தர்ப்பத்தில் ஏற்றி விட்டார்கள். ரபியா அஸ்லமி என்ற சஹாபியை உடனடியாக மன்னிப்பு கேட்டார்கள். நபிக்கிட்ட சொல்லி மன்னிப்பு கேட்டார்கள். அபூதர் கஃபார் ரலியல்லாஹு அவர்கள் ஏற்றி விட்டார்கள் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை. நபி அவர்கள் சொன்னார்கள், அபூதர், உங்கள்கிட்ட ஜாஹிலியத்துடைய பண்பாடு இருக்கிறது. கண்ணியமானவர்களே, நாம் ஒருவருக்கொருவர் ருஹமாஹு பைனஹும், ஒருவருக்கொருவர் நேசிக்கக்கூடியவர்களாக, ஒருவருக்கொருவர் விட்டுக் கொடுக்கக்கூடியவர்களாக, ஒருவருக்கொருவர் துவா செய்யக்கூடியவர்களாக, ஒருவருக்கொருவர் புரிந்துணர்வுடன் நடக்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். நாம் யாரும் யாரையும் பார்த்து சொர்க்கவாதி என்று இந்த துனியால எவ்வளவு பெரிய உலமாக்கள், எவ்வளவு பெரிய முஃப்திமார்கள், எவ்வளவு பெரிய வலிமார்கள் வந்தாலும் யாரையும் பார்த்து இவர் ஒரு சொர்க்கவாதி என்று சொல்ல முடியாது. அல்லாஹ் இவரை ஒரு சொர்க்கவாதியாக ஆக்குவாயாக என்றுதான் சொல்ல முடியும். சொர்க்கவாதி என்றே ஹதரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஒரு குழந்தையை பார்த்து, அது கை குழந்தை, மௌத்தாகிவிட்டது, இது சொர்க்கத்துடைய பறவை என்று சொன்ன பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரும் கோபப்பட்டார்கள். ஆயிஷா, உனக்கு யார் அனுமதி தந்தது இந்த வார்த்தையை சொல்வதற்கு? கண்ணியமானவர்களே, அல்லாஹு சமத், அல்லாஹ் தேவையற்றவன், அல்லாஹ் தஆலா உடைய பார்வையில் அடியார்கள் எல்லோரும் சமம் தான். எங்களிடத்தில் வரவேண்டியாக முக்கியமான ஒன்று இருக்குது. மேலான சகோதரர்களே, இந்த நாட்டில் முதலாவது முந்திருந்த நிலைமை இல்லை. இப்ப முந்திருந்த நிலைமைக்கு இப்ப வருவதற்கு நாம நீங்க எல்லாரும் முயற்சி எடுக்க வேண்டும். பலவிதமான உலகம் முன்னேற்றத்தில் பயங்கரமாக முன்னேறிருக்கிறது. இதுக்கு அங்காலும் முன்னேற்றம் இருக்குமா என்று யோசிக்கும் அளவுக்கு உலகம் முன்னேறிருக்கிறது. காரணம், சயின்ஸ், டெக்னாலஜி, ஐடி என்பது அது குளோபல் வில்லேஜ். இன்றைக்கு உலகம் சர்வசாதாரணமாக இருந்தது. எது வேண்டும், என்ன தகவல், என்ன விஷயம், என்ன சென்றாலும் மனிதன் யாரை பற்றியும் எதையும் விமர்சிக்கலாம், பேசலாம், அது பதிவு செய்யலாம், தொகுக்கலாம், பொய் கதைகளை உருவாக்கலாம். இது சர்வசாதாரணமாக ஆகிவிட்டது. இந்த காலகட்டத்தில் முஸ்லிம்களாக நாங்கள் மிக விழிப்பாக, மிக உணர்வோடு, மிக திட்டமிட்டு எங்களோட காரியங்களை நாம் செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் எங்களை நாம் பாதுகாத்துக் கொள்ள முடியும். எங்களுக்கு வரக்கூடிய எதிர்ப்புகளை நாம் முன்னோக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதற்கு மேலான சகோதரர்களே, ஆக சிறந்த முறைதான் எங்களுடைய பண்பு, எங்களுடைய அஹ்லா, எங்களுடைய நற்குணம். இதை இந்த அந்நியர்களுக்கு காட்டுவதன் மூலமாக நாம் அந்நியர்களை கவர முடியும். அந்நியர்களுடன் எப்படி பழக வேண்டும், இதற்கு சில வழிகாட்டுகள் இருக்கிறது. அந்த வழிகாட்டல்களை முன்வைத்து நாம் அந்நியர்களுடன் பழக வேண்டும். எதிரிகளிலும் விரோதிகளை மஸ்ஜிதுக்குள்ளதான் கொண்டு நபி அவர்கள் திருத்திருக்கிறார்கள். வெளியில வச்சில்ல, நபியே, ஓண்ட முகம் வெறுப்பான முகம், ஓண்ட மார்க்கம் வெறுப்பான மார்க்கம், ஓண்ட பூமி வெறுப்பான பூமி என்று ஒரு மனிதன் சொல்கிறான். அவனை மஸ்ஜிதுல கொண்டு மூன்று நாள் கட்டி வைத்தார்கள். மூன்று நாளைக்கு பிறகு அவன் சொல்கிறான், ஆக விருப்பமான முகம் உங்களுடைய முகம், விருப்பமான மார்க்கம் உங்களுடைய மார்க்கம், விருப்பமான பூமி உங்களுடைய பூமி. கனிமானவர்களே, மஸ்ஜிதுடைய சூழல்களில் இந்த பௌத்த, கிறிஸ்தவ, இந்த இந்துக்களுடைய முக்கியஸ்தர்கள் கொண்டுவரப்பட்டு அவர்களுடைய பேச்சுவார்த்தைகள் அழகாக அவர்கள் கண்ணியப்படுத்தப்பட்டு பேச்சுவார்த்தைகள் நடைபெறப்படும். ஒவ்வொரு ஊரும் இந்த விஷயங்களை அணுக வேண்டும். இதுக்கு அகில இலங்கை ஜமியத்தினிடமா ஒரு வழிகாட்டலை ஏற்பாடு செய்திருக்கிறது. வெகு சீக்கிரம் மக்களுக்கு அந்த வழிகாட்டல் கொடுக்கப்படும். சமீப காலங்களில் நாம் பௌத்தர்களை, இந்துக்களை சந்திக்கும் பொழுது, மாற்று மதத்தவர்களை சந்திக்கும் பொழுது மூணு விஷயங்களை சொல்லி வருகிறோம். ஒன்னாவது, எங்களோட மார்க்கத்தில் எந்த பலவந்தமும் கிடையாது. நாங்கள் யாரையும் எங்களோட மார்க்கத்தில் பலவந்தப்படுத்தி எங்களோட மார்க்கத்துக்கு எடுப்பது என்பது கிடையாது. குர்ஆன் சொல்கிறது, லா இக்ராஹ ஃபித்தீன். ஒரு சஹாபி தன்னுடைய மகன் கிறிஸ்தவர்களை இஸ்லாத்தின் பக்கம் வா என்று பலவந்தப்படுத்திய பொழுது அல்லாஹு தஆலா குர்ஆனுடைய ஆயத்தை இறக்கினான், லா இக்ராஹ ஃபித்தீன், எங்களோட மார்க்கத்தில் எந்த பலவந்தமும் கிடையாது. யாரும் சந்தோஷமாக மன திருப்தியோடு வந்தாதான் நாங்கள் அவர்களை வரவேற்போமே தவிர அவர்களை ஏமாற்றி அவர்களுக்கு பணம் கொடுத்து அவர்களுக்கு எதையும் செய்து நிச்சயமாக எங்களுடைய அணுகுமுறை அப்படி இருக்க மாட்டார். யாரும் வந்துவிட்டால் அவர்களுக்கு எதுவும் செய்வதற்கு நாம் தயங்க மாட்டோம். இதுதான் இஸ்லாமிய உணர்வாக இருக்கும். இரண்டாவது மாற்று மதத்தவர்களை ஒரு நாளும் நீங்க திட்ட ஏற்க வேண்டாம் என்று சொல்லியிருக்கிறது. நீங்க மாற்று மதத்தவர்களை திட்ட ஏற்ற போனால் அவர்கள் அல்லாவை திட்ட ஆரம்பித்து விடுவார்கள். குர்ஆன் இதை தடுத்திருக்கிறது. மூன்றாவது குர்ஆன் என்ன சொல்கிறது? லக்கும் தீனுக்கும் வலிய தீன், உங்களோட மார்க்கம் உங்களுக்கு, எங்களோட மார்க்கம் எங்களுக்கு. எங்களோட மார்க்கத்தை நாம் மிக கண்ணியமாக நாம் நடைமுறைப்படுத்துவோம். நீங்க உங்களோட வாழ்க்கையை, உங்களோட பழக்கத்தை, உங்களோட கலாச்சாரத்தை, உங்களோட வணக்கத்தை நீங்க வைத்துக்கோங்க என்பதை இஸ்லாம் நமக்கு தந்திருக்கும் அடிப்படையான வழிகாட்டல்களாக இருக்கிறது. கனிவானவர்களே, இந்த பௌத்த இந்து சகோதரர்களுக்கு, இந்த கிறிஸ்தவ சகோதரர்களுக்கு இஸ்லாமிய விழுமியங்கள், இஸ்லாமிய அடிப்படைகள் தெரியாமல் இருக்கிறது. தெரிய வைப்பதுடைய கடமை எங்களுடைய கடமையாக இருக்கிறது. கனிவானவர்களை, எப்ப அவர்களுக்கு தெரிய வரும் தெரியுமா? நாங்கள் ஒற்றுமையாக ஒன்றுபற்றி ஒருவருக்கொருவர் சகோதரர்களை போல, அந்த ஜமா இந்த ஜமா, இந்த கொள்கை அந்த கொள்கை, அந்த வெறுப்பு இந்த வெறுப்பு என்று வெறுப்புள்ள சமூகமாக அடித்தடி செய்து கொண்டு போலீஸ் கச்சேரிக்கு போகும் பொழுது சமீபத்தில் போலீஸ்காரர்கள் என்ன சொல்றாங்க தெரியுமா? உங்களோட மார்க்கத்தில் சரியான சண்டை அதெல்லாம் விட்டுட்டு எங்களை பௌத்த மதத்துக்கு நீங்க வாங்கன்னு சொல்கிறார்கள். கன்னியமானவர்களே, இந்த நிலைமைக்கு நாங்கள் ஆளாக்க கூடாது. முதலாவது அந்நியர்களோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும், இது எங்களோட மார்க்கம் எமக்கு வழிகாட்டிருக்கிறது. இரண்டாவது எங்களுக்கு மத்தியில நாங்க எப்படி இருக்க வேண்டும், ஒவ்வொரு ஜமாத்துகளும் இன்னொரு ஜமாத்துடன் வெறுப்பையும் குரோதத்தையும் வைராக்கியத்தும், ஒவ்வொரு இயக்கமும் மற்ற இயக்கத்துடன் வெறுப்புடனும் வைராக்கியத்துடனும் ஒருவருக்கொருவர் சண்டை சச்சருள்ள ஈடுபடும் பொழுது பயங்கர பிளவுகளும் அல்லாஹுடைய சோதனையும் ஏற்படுகிறது. ஷேக் யூசுப் காந்தல்வி அவர்கள் அவர்களுடைய அந்த உரையில் குறிப்பிடுகிறார்கள். ஒரு சஹாபி, உபாதத் இப்னு சாமித் என்று அழைக்கப்படக்கூடிய சஹாபி அவர்கள், அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்தில் மின்னா அமீரும் மின்கும் அமீர், உங்கள் ஒரு அமீர் எங்கள் ஒரு அமீர் இருக்கட்டும் என்று மதீனால சஹாபாக்களுக்கு மத்தியில இந்த வேற்றுமையை அவர்கள் உருவாக்கினார்கள். வேற்றுமையுடைய வார்த்தைகளை பேசினார்கள். அல்லாஹ் ஒரு பலத்த சோதனை ஏற்படுத்தினார். அவர்கள் ஜின்களை கொண்டு அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டார்கள். ஜின்கள் வந்து அம்பிரிந்து கதல்னா சையதுல் ஹஜ்ரதி சாதன் உபாதா ரமைனா பிஸஹ்மைனி லம் நுக்திஃப் ஆதா, நாம் அம்பிரிந்தோம் நேரா அந்த ஹஜ்ரதுடைய தலைவர் சாதன் உபாதாவுடைய நெஞ்சில போய் பாய்ந்தது என்று ஜின்களுடைய சத்தம் கேட்டதாக ரிவாயத்துகளில் வந்திருக்கிறது. கண்ணியமானவர்களே, ஒரு நாளும் பிளவுக்கு சண்டைக்கு குரோதத்துக்கு காரணமாக அமையக்கூடாது. குர்ஆன் எச்சரிக்கை செய்கிறது. ஒரு நாளும் நீங்க சண்டைக்கு காரணமாக அமையாதீர்கள். இன்றே ஜமாத்துகள் இயக்கங்கள் அமைந்ததை ஒருவருக்கொருவர் ஒத்துழைப்பு வழங்க, ஒருவருக்கொருவர் ஒற்றுமையாக இருக்க, ஒருவருக்கொருவர் சேர்ந்திருக்க, அதை காதலியா சரீகாவாக இருக்கலாம், நக்ஷபந்தியாக இருக்கலாம், ஷாதலியாக இருக்கலாம், முஸ்தபையாக இருக்கலாம், அலவியாக இருக்கலாம், எந்த ஒரு சரீகாவாக இருந்தாலும் அது மோதுவதற்கு வந்ததல்ல, அது மக்களுடைய சீர்திருத்தத்துக்கு வந்தது. ஜமாத்துகள் இயக்கங்கள் அமைப்புகள் வந்திருக்கிறது மக்களுடைய மறுமலர்ச்சிக்காக. ஒருவர் ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமை பார்க்க போல ஒரு காதிரை போல பார்க்கிறது, ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு சந்திக்க போல குரோத வைராக்கியத்தோடு சந்திக்கிறது. ஒரு நாளும் இது வெற்றிக்கும் ஈரேற்றத்துக்கும் வழி அமைக்க மாட்டாது. கனிமானவர்களே, ஒருவருக்கொருவர் துவா செய்ய வேண்டும். யார் அல்லாஹ் சொர்க்கத்தில் கொண்டு போயிட்டு சேர்ப்பான் என்று யாராலும் கேரண்டி பண்ண முடியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மனிதரை பார்த்து சொன்னார்கள், இவன் நரகவாதி சொன்னார்கள், இன்னஹு மின் அஹ்லி நார் என்று சொன்னார்கள். ஹயாத்து ஸஹாபாவுடைய முதல் பாகம் தமிழாக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. எடுத்து படிங்கள் இந்த சம்பவத்தை. அவன் குஸ்மான் என்று அழைக்கப்பட்டான். அவனை பார்த்து சஹாபாக்கள் ஆச்சரியப்பட்டார்கள். அவர் யார் என்று சொன்னா, அவர் சஹாபாக்களோடு சேர்ந்து ஏழு காபிர்களை உஹது போர்க்களத்தில் கொண்டவர், அவர் இன்று கொல்லப்பட்டிருக்கிறார். அவரை பேசி நபியவர்கள் சஹாபாக்களோடு இருந்த மனிதரை பார்த்து நபியவர்கள் நரகவாதி என்று சொல்கிறார்கள். ஆச்சரியமாக இருந்தது. பக்கத்தில் உனக்கு சுபசோபனம் ஏற்படுத்தும் என்று அவன் சொன்னா, இந்த பாருங்க, எனக்கு ஒரு சுபசோபனம் வேணாம், நான் வந்தது இந்த குலத்துக்கு கோத்திரத்துக்காக பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆயுதத்தை எடுத்து தற்கொலை செய்து கொண்டார். கன்னியமானவர்களே, முடிவு யாருடையது, எப்படி வரும், யாராலும் கேரண்டி பண்ண முடியாது. நாங்கள் ஒருவருக்கு ஒருவர் பணிந்தவர்களா? ஒற்றுமை எப்ப ஒரு சமூகத்தில் உருவாக முடியும்? ஒற்றுமை உருவாக முடியும் எதை கொண்டு? ஒருவருக்கொருவர் விட்டுக் கொடுப்பதை கொண்டு, பணிந்து நடப்பதை கொண்டுதான் அல்லாஹ் சமூகத்தில் ஒற்றுமை ஏற்படுத்துவார். ஒரு விஷயத்துல ரெண்டு கருத்து இருக்கும் மேலான சகோதரர்களே, அதை கியாமத்து மட்டும் அதை மாற்ற முடியாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு நீங்க பனு குறைதா என்ற இடத்துல போயிட்டு தொழ வேண்டும் என்று சொன்னார்கள். அசருடைய தொழுகை பனு குறைதால போய் தொழணும் என்று சொன்னார்கள். சஹாபாக்கள் மதீனாவிலிருந்து போய் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் பனு குறைதாவை அடையறதுக்கு முன்பு அசருடைய நேரம் வந்துவிட்டது. சஹாபாக்கள் ரெண்டு ஜமாத் உருவாகிவிட்டது. ஒரு சாரார் சொன்னார்கள் அசருடைய தொழுகையை தொழுதாகணும், ஒரு சாரார் சொன்னார்கள் நபியர்கள் தொழுக வேண்டாம் என்று சொன்னார்கள். ஒரு சாரார் தொழுதார்கள், ஒரு சாரார் தொழவில்லை. அவர்கள் அங்கு போயிட்டு கலா செய்தார்கள். நபியவர்களிடத்தில் திரும்பி வந்த பொழுது இந்த கதையை சொன்ன பொழுது நபியவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? நீங்க ரெண்டு பேரும் செஞ்சது சரிதான் என்று சொன்னார்கள். ஹனபியுடைய இமாமுடத்தில் தொழுகைக்கு பின்னுக்கு சூரத்துல் ஃபாத்தியா கட்டாயமாக ஓதக்கூடாது. அதே நேரத்தில் இமாம் ஷாஃபி இடத்துல கட்டாயமாக ஓதி ஆக வேண்டும், இல்லைன்னா தொழுக வாசல் ஆகிவிடும். ரெண்டு வெவ்வேறு கருத்துக்கள், ரெண்டு கருத்துக்கு மார்க்கத்தில் இடம் இருக்கிறது. சண்டை செய்வதற்கு அல்ல மேலான சகோதரர்களே. விட்டுக் கொடுப்புடன் இமாம் ஹதரத் அப்துல்லாஹி இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு அவர்களுக்கும் உமர் ரழியல்லாஹுக்கும் இடையில 100 மஸ்அலாக்கள்ல கருத்து வேற்று இருந்தது. ஆனால் ஒருவர் மற்றவரை பற்றி பேசும் பொழுது கண்ணீர் வடித்தார்கள், துவா செய்தார்கள், விட்டுக் கொடுத்தார்கள். கண்ணியமானவர்களே, எங்களிடத்துல உண்டுக்கும் இல்லாத சில விஷயங்களை ஷைத்தான் அதை எங்களை மனசுல பதிய வைத்து குரோதத்தையும் வைராக்கியத்தையும் எங்களை மத்தியில் வளர்த்திருக்கிறார். பண்டி அரிசி ஹராம், யாரும் அதை சாப்பிடுறதுன்னு சொன்னா பண்டி அரிசி சாப்பிடலாம் என்று ஒருத்தன் ஒரு முஸ்லீம் சொன்னார், அவர் காபிராகி விடுவார். ஆனால் அல்லாஹ் தஆலா பண்டி அரிச்ச கூட மனிதனுடைய உயிருக்கு ஆபத்து வரக்கூடிய நேரத்தில் சாப்பிடுறதுக்கு அனுமதிச்சிருக்கிறான் என்பது எல்லாருக்கும் தெரியும். பண்டி அரிசி என்பது ஹராம், அதை யாரும் சாப்பிட முடியும் என்று பிடிவாதமாக சொன்னால் அவன் இஸ்லாத்தை விட்டு அப்புறமாகி விடுவான். ஆனா உயிருக்கு ஆபத்து வரக்கூடிய நேரத்தில் அது சாப்பிட முடியும். கனிவானவர்களே, இந்த ஹராமாக்கப்பட்டது உயிருக்கு ஆபத்தான நேரத்தில் ஒரு மனிதன் அதை செய்யறதுக்கு இஸ்லாம் அந்த தேவைக்கேற்ப அனுமதி அளிக்கிறது. ஆனா இஸ்லாம் எந்த சந்தர்ப்பத்திலையும் அந்த ஜமாத் இந்த ஜமாத் அந்த குரோதம் இந்த குரோதத்தில் சண்டை பிடிக்கிறதுக்கு இஸ்லாம் ஒரு நாளும் அனுமதி தரவில்லை. அல்லாஹுடைய கயிற்றை பற்றிபிடித்துக் கொள்ளுங்கள், அல்லாஹுடைய தீனை பற்றிபிடித்துக் கொள்ளுங்கள், நீங்கள் ஜமாத் கூட்டமாக பிரிந்து விடாதீர்கள் என்று குர்ஆன் எச்சரிக்கை செய்கிறது. பிரிவினை அது பயங்கரமான சோதனைக்கு காரணமாகவே இன்றே இந்த உம்மத்துக்கு ஏற்பட்டிருக்கும் பயங்கரமான சோதனை இதுதான். ஷேகுல் ஹதீஸ் ஜக்கரியா ரஹ்மத்துல்லாஹி அலை அவர்கள் ஒரு இடத்தில் எழுதுகிறார்கள், சலாம் கொடுத்த தக்பீர் கட்டியதில் இருந்து சலாம் கொடுக்கும் வரைக்கும் என்னுடைய அறிவுக்கேற்ப 200 மசாயில்கள் இமாம்களுக்கு மத்தியில் கருத்து வேற்றுமை இருக்கிறது. ஆனால் யாரும் ஒருவருக்கொருவர் சண்டை பிடிக்கிறது இல்லை. இமாம் அபு ஹனீஃபா 150 வஃபாத் ஆகினார்கள். அவர்கள் 80 ஹிஜ்ரில் பிறந்தார்கள். இமாம் ஷாஃபி 150 பிறந்தார்கள், 204 வஃபாத் ஆகினார்கள். இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இமாம் அபு ஹனீஃபாவும் ஒரு காலத்தில் வாழ்ந்தார்கள். இமாம் மாலிக் இடத்துல இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கால் வடித்திருந்து படித்துக் கொண்டார்கள். இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் 4வது இமாம் அவர்கள் இமாம் ஷாஃபியுடைய மாணவராக இருந்தார்கள். இந்த 4 பேரையும் மட்டும் பார்த்தீங்க என்று சொன்னா சுப்ஹான் அல்லாஹ், இந்த 4 பேருக்கும் இடையில 400, 500, 600, 800 மசாயில்கள் ஒருவருக்கு ஒருவர் கருத்து வேற்றுமை இருக்கு. ஆனா யாரும் ஒருவருக்கு ஒருவர் சண்டை பிடிக்கிறது இல்லை, குரோதம் வைராக்கியம் இல்லை. மேலான சகோதரர்களே, பெரியார்களே, இதே போன்று 4 கலீஃபாக்கள் அபூபக்கர் உமர் உஸ்மான் அலி ரழியல்லாஹு அவர்களுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா பயங்கரமான கருத்து வேற்றுமை இருந்தது. ஆனா ஒருவருக்கு ஒருவர் மதித்து நடந்தார்கள். என்ன நடக்குது தெரியுமா? நாங்க எங்களுக்குள்ள சண்டை போட்டுக் கொள்ள சுன்னத்துல் ஜமாத்தை சேர்ந்தவர்கள் ஒருவருக்கு ஒருவர் குரோதம் வைராக்கியம் சண்டை சச்சரவுல ஈடுபடக்குள்ள மத்த சக்திகள் சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி எங்களை உள்ளம் நெசுக்குவதற்குண்டான சூழ்ச்சிகள் ஈடுபடுகிறார்கள். அதை நாம் தெரியாமல் இருந்து கொண்டிருக்கிறோம். காதியானிகள் பயங்கரமான கொள்கை, இறுதி நபித்துவத்துக்கு எச்சரிக்கையான கொள்கை. ஷியாக்கள் என்பதை நாம் ஈரானுக்கு எதிராக அமெரிக்கா தாக்குதல் நடத்தினா எங்களுக்கு தாங்க மாட்டாது. ஆனால் அதே நேரத்தில் ஈரானிய கொள்கையில சகாபாக்களை அது தவறாக பேசும் அந்த கருத்துக்களை நெச்சு கருத்துக்களை மக்கள் மத்தியில பரப்பும் அந்த கொள்கை இருக்கிறது. நாங்கள் எங்களுக்குள்ள சண்டை சச்சரவுல ஈடுபட்டோம்னா சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அவர்கள் அவர்களுடைய கொள்கைகளை கொண்டு எங்களுக்குள்ள நுழைக்கிறார்கள். அன்பார்ந்த கண்ணியமான சகோதரர்களே, செய்ய வேண்டியது என்ன, நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதின் பக்கம் கவனம் செலுத்துங்கள். செய்ய வேண்டியது ஆயிரக்கணக்கான வேலைகள் இருக்கும் பொழுதே அற்பமான சின்ன சச்சரையான விஷயங்கள்ல ஈடுபட்டு யாருமே ஒருவருக்கொருவர் குரோதத்தை வைராக்கியத்தை வளர்க்காதீர்கள். மன்னிங்க, விட்டுக் கொடுங்க, அல்லாஹ்விடத்தில் கேளுங்க, துவா செய்யுங்க, அல்லாஹ்விடத்தில் மன்றாடுங்க, ஒருவருக்கொருவர் மன்னிங்க. எந்த ஒரு ஜமாத்தும் எந்த ஒரு அமைப்பும் இந்த நாட்டில் உள்ள அஹ்லு சுன்னத்துல் ஜமாத் நாம் ஒற்றுமையை பிரகட்டும் என்று ஒன்றை வெளிப்படுத்தியிருக்கிறோம். அதை மசிதிகளுக்கு கொடுக்குமாறு தொங்க வைத்த மக்கள் அதை படிக்குமாறு அது பார்வைக்கு இன்றைக்கு 2 வருஷமாக அதை முன்வைத்திருக்கிறோம். எப்ப வேறு வேலையில அந்த மச்சதுக்குள்ள கொலை நடைபெற்றதோ அன்றிலிருந்து உலமாக்கள் எல்லோரும் கொண்டு சேர்ந்து அதை தரிக்காவை சேர்ந்தவர்களாக இருக்கலாம், அது ஜமாத்துகளை சேர்ந்தவர்களாக இருக்கலாம், அது இயக்கங்களை சேர்ந்தவர்களாக இருக்கலாம், தௌஹீத் ஜமாத், ஜமாத் இஸ்லாம், தப்லீக் ஜமாத், இயக்கங்கள், காதிரியாக்கள், நக்ஷபந்தியா, அலவியா, முஸ்தபவியா, எல்லாரையும் ஒன்று சேர்த்து இந்த நாட்டை சேர்ந்த அஹ்லு சுன்னத்துல் ஜமாத் ஒருவருக்கொருவர் மோதல் வேண்டாம், ஒருவருக்கொருவர் கருத்துக்களை திணிக்க வேண்டாம், நான் தான் தரை மற்றவர் பிழை என்ற அந்த வாதம் வேண்டாம், ஒருவருக்கொருவர் விட்டுக் கொடுப்போட தாராள தன்மையோட கண்ணியமான முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை வழிநடத்தி வருகிறோம், வழிகாட்டி வருகிறோம். மேலான சகோதரர்களே, உலமாக்களுடைய பொறுப்பு இந்த விஷயங்களை சரியாக கிரகித்து மக்களுக்கு முறையாக முன்வைப்பதே மக்களுடைய பொறுப்பு. அல்லாதான் மனிதனுக்கு நாளை காமத்த நாளையில் அல்லாஹ் கேட்க போகிறான், நீ ஷாஃபியா, நீ ஹனபியா, நீ மாலிகியா, நீ ஹம்பலியா, நீ இந்த ஜமாத்தா அந்த ஜமாத்தா, நீ அந்த தரிக்காவா இந்த தரிக்காவா, அல்லாஹ் அதை கேட்க மாட்டான். நீ ஈமானோட வாழ்ந்தாயா, நீ தொழுதாயா, நீ ஜகாத்தை கொடுத்தாயா, நீ ஹஜ் செய்தாயா, உன்னுடைய கடமையை நிறைவேற்றினாயா, அல்லாஹ்வுடைய தீன மக்களுக்கு எத்தி வைத்தாயா, குஃபர்ல சிறுக்குல மக்கள் அழிந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் உன் உள்ளத்தில் கவலை இருந்ததா, நீ மக்களை சொத்து கேட்டு அவர்களை அல்லாஹ்வின் பக்கம் திருப்பினியா என்று அல்லாஹ் தஆலா கேட்க இருக்கிறான். மேலான சகோதரர்களே, அதனால் குரோதங்கள் வேண்டாம், வைராக்கியங்கள் வேண்டாம், விட்டுக் கொடுங்கள். எல்லோரும் ஒருவருக்கொருவர் மதித்து நடக்க வேண்டும். அப்பதான் ஒரு ஊர் உருவாகும், அப்பதான் ஒரு சமூகம் உருவாகும், அப்பதான் எங்களை சக்திகள் ஒன்றுபட்டு நடக்கும். அப்பொழுதே நாம் சிறந்த காரியங்களை செய்யக்கூடியவர்களாக மாறுவோம். சமூகத்துக்கு செய்ய வேண்டிய ஏராளமான விஷயங்கள் இருக்குது. ஹலால் மக்கள் எல்லோருக்கும் அறிமுகமாக வேண்டும். ஃபத்வாக்கள் தேவையான உலமாக்களிடத்தில் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். மேலான சகோதரர்களை, அதே நேரத்தில் சிறிய குழந்தைகளுடைய எதிர்காலத்தை சரியாக கட்டி எழுப்ப வேண்டும். மக்தப் என்ற ஒரு அமைப்பில் குழந்தைகளுக்குள்ள அந்த கல்விக்குரிய ஒரு முயற்சியில் நாங்கள் ஈடுபட்டிருக்கிறோம். ஒரு காலம் 1000 வருஷத்துக்கு முதல் இந்த நாட்டில் வாழ்ந்த முஸ்லிம்கள் சின்ன குழந்தைகள் அமைதியாக இருக்குவாங்க. தயவு செய்து அமைதியாக இருங்க, பேசவான யாரும். சின்ன குழந்தைகளுக்கு மார்க்க கல்வியை கொடுப்பது எங்களுடைய பொறுப்பு. 5 வயது பிள்ளைக்கு அரபு பாஷையை படிச்சு கொடுக்க வேண்டும். 7 வயதிலிருந்து 14 வயது வரைக்கும் 7 பாஷைகளை பேசும் சக்தி அல்லாஹ் இந்த குழந்தைகளுக்கு கொடுத்திருக்கிறார். சரியாக பயன்படுத்தப்பட்டால் நிச்சயமாக நாங்கள் எங்களுடைய அசலை அடைய முடியும். செய்ய வேண்டிய காரியங்கள் ஏராளமாக இருக்கக்குள்ள சைத்தான் என்ன செய்வான், தக்பீர் கட்டுல தொப்புளுக்கு கீழே கட்டுங்க, தொப்புளுக்கு மேல கட்டுங்க, நெஞ்சில வீட்டு கட்டுங்க, ஷாஃபியாவ பின்பற்றக்கூடிய நீங்க தொப்புக்கு மேல கட்டுங்க, ஹலவியை பின்பற்றக்கூடிய நீங்க தொப்புளுக்கு கீழே கட்டுங்க, ஹம்பலி மாலிகியை பின்பற்றக்கூடியவங்க இருக்கிறீங்கன்னா அதுல நெஞ்சில கட்டுங்க. எதுவும் இமாம்கள் உங்களுக்கு வழிகாட்டு இருக்கிறாங்களோ அந்த வழிகாட்டலின் படி நீங்க நடங்க. இது ஒரு சுண்ணத்தான காரியம். இந்த தக்பீர்ல சைத்தான் என்ன செய்வான் தெரியுமா, தக்பீர் கட்டுவது சுண்ணத்து. ஒரு மனிதன் தக்பீர் கட்டாமலே தொழுதாருன்னா தொழுக சரியாகிறோம். ஆனா இந்த தக்பீருக்காக சண்டை பிடிச்சா இது ஹராம் ஆகிறோம். காபத்துள்ளால கல்லை தொட்டு போக்குறது சுண்ணத்து. ஆனா அதுக்காக அடிச்சு நெருக்கி தலையில பாஞ்சி அந்த மனிதனை நோவிச்சு கொண்டு போறது அது ஹராம் ஆகிறோம். சாப்பாடு ஒரு விருந்தாளிக்கு கொடுக்கிறது அது அது சுண்ணத்தானது. ஆனா கடன் அவருக்கு இருக்குது ஏராளம், கடனை வச்சு கொண்டு மற்றவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து கொண்டிருக்கிறது இது ஹராமான காரியம். அவர் கடனை தான் கொடுக்க வேண்டும். கண்ணியமான சகோதரர்களே, மார்க்கத்தை தெரிய வேண்டும், மார்க்கத்தை புரிய வேண்டும். எனக்கு தந்திருக்கக்கூடிய இந்த 40 நிமிஷத்துக்குள்ள எனக்கு இந்த அடிப்படையை விளங்க வைக்க முடியாது. ஆனா கழுத்தர மக்கள், படித்த மக்கள், வியாபாரிகள், புத்திசாலிகள், தீனுடைய பணிகளில் ஈடுபட்ட மக்கள், இந்த உண்மையை புரிங்க, ஒரு சமூகத்தை உருவாக்குங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 4.5 வயது பிள்ளையிலிருந்து 400 வயது வரைக்கும் உள்ளவர்களை ஒரு சமூகத்தை கட்டி எழுப்பிட்டு மௌத்தாகிதாங்க. நபி கிட்ட, பிலால் நீ கருத்தவரே, ஓ அபு தாலிப் நீங்க எங்கட குடும்பமே, நீங்க கண்ணியமானவங்களே, நீங்க தாழ்ந்தவங்களே, அந்த பார்வையே நபியிடத்தில் இருக்கல்ல. குரோதம், வைராக்கியம், குலக்கோத்திரத்துடைய அந்த அமைப்புகளுடைய இப்படிப்பட்ட வைராக்கியங்கள் ஒரு நாளும் இருக்கக்கூடாது. எல்லாரையும் ஒரே பார்வையில பார்க்கணும். எல்லா ஜமாத்தும் ஒன்றுதான். நான் ஒரு ஜமாத்தில் ஈடுபட்டிருக்கிறேன், அல்ஹம்துலில்லா. ஒரு அமைப்புல நான் ஈடுபட்டிருக்கிறேன், அல்ஹம்துலில்லா. மற்றதிலையும் எனக்கு உதவியாக இருக்கேன் உண்டா, நான் சேர்ந்து கொள்வேன். யாரையும் ஏசப்பாண்டே பேச மாட்டேன், குரோதமாக வைராக்கியமாக நடக்க மாட்டேன். ஏந்த விஷயத்தை உதாரணம் எடுங்க, இந்த மொபைல், இந்த சன்டெல், இந்த டயலாக், இந்த ஏர்டெல், யாரும் யாரையும் மோதுறாங்களா? அவங்களோட ப்ரொடக்ட் தான், அவங்களோட சாவளத்தை தான் அவங்க முன்னுக்கு வைக்கிறாங்க. அவங்க சிறப்பாக வியாபாரம் செஞ்சுட்டு போறாங்க. நாங்க என்னத்துக்கு, எங்கட என்னதை செய்ய வேணுமோ மற்றவர்களுக்கு அப்படி அல்ல. எங்கட அதை விடவும் சிறப்பானது. ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் துவா செய்வோம், நாங்க காதர்களுக்கும் துவா செய்வோம், நாங்க யூத கிறிஸ்தவர்களுக்கும் துவா செய்வோம். முதலாவது துவா செய்வோம் இதாயத்துக்கு, முதலாவது துவா செய்வோம் இதாயத்துக்கு. அந்த படத்தை நடித்தவராக இருக்கலாம், அந்த படத்தை தயாரித்தவராக இருக்கலாம், அவனுடைய ஹிதாயத்துக்கு துவா செய்வோம். இல்லை என்றால் அல்லாஹ் அவனுக்கு உள்ள தண்டனையை கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹ் இடத்தில் கேட்போம். மேலான சகோதரர்களே, முன்மாதிரியாக நடப்போம். எந்த ஒரு விஷயத்திலையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டல். படத்தை தயாரித்தார்களா? அதுக்கு உலகத்தில் நியாயமான கொண்டு நடந்து விட்டது. இப்ப நாம் என்ன செய்ய வேண்டும்? நபியுடைய வாழ்க்கை எடுத்து நடக்க வேண்டும். ஆங்கிலம், சிங்கள பாஷை தெரிந்தவர்கள் சிங்கள பௌத்தர்களுக்கு மத்தியில அழகான சொற்பொழிவுகளை நடத்தி நபியுடைய நபியவர்கள் இப்படிதான் என்பதை அவர்களுக்கு தெரிய வைக்க வேண்டும். எங்களோட வாழ்க்கையை பார்த்துட்டு அவர்கள் எங்களிடத்தில் கேட்க வேண்டும். இந்த நாட்டுடைய ஒரு பிரசிடென்ட் இருந்தால் அவர் பௌத்தர்களை பார்த்து சொல்லுவார், இந்த முஸ்லிம்களுடைய மையத்தை பார்த்து நீங்க படிப்பில பெறுங்க, நாங்க 5 நாளா வச்சு கொண்டு அதுக்கு எவ்வளவு செலவழிக்கிறோம், எவ்வளவு குடி, எவ்வளவு சூது, எவ்வளவு அதுல சண்டை. ஆனா இந்த முஸ்லிம்கள் மையத்தை எந்த செலவும் இல்லாம சிம்பிளாக முடிக்கிறாங்க. எங்களை இது உண்டு உதாரணத்துக்குள்ளது. இது போல 1000 இருக்குது அந்நியர்களுக்கு விளங்க வைக்கிறதுக்கு. கண்ணியமானவர்களே, ஒன்றுபடுவோம், ஒற்றுமையாக இருப்போம், விட்டு கொடுப்போம், மன்னிப்போம், ஊர்ல உள்ள திறமையாளிகளை கண்டெடுப்போம், அவர்களுடைய திறமை வளர்க்கறதுக்கு முயற்சி செய்வோம். என்னென்ன துறையில யாரெல்லாம் அல்லாஹ் தகுதியை கொடுத்திருக்கிறானோ, ஷரியத் அனுமதிக்கிறதோ, அந்த துறையில எல்லாரையும் முன்னெடுத்து போறதுக்கே ஒவ்வொருவரும் பாடுபட வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு ஒரு கடைசி நசையை செய்து நான் இதை முடிக்கிறேன். ஒரு ஜும்மாவுக்கு வந்தா சஃப்புகளை சரியாக அமைச்சு கொள்ளணும். இடையில இடைவிடக்கூடாது. முதலாவது வரக்கூடியவர்கள் வந்து ஜமாத்தை சரியாக சப்புகளை அமைச்சு காரணம். பிந்தி வரக்கூடியவர்கள் மற்றவங்களோட முதுகுகளை தாண்டி கொண்டு முன்னுக்கு வாரது, இது ஒரு பாவமான காரியம், இதை செய்யக்கூடாது. இது ஏன் செய்யறாங்க? நீங்க இங்க இடம் வைக்கிறதுனால செய்யறாங்க. பின்னுக்கு வந்திருக்கக்கூடியவர்கள் பயான கேட்டோம், இப்ப ஓடி போகணும், வேண்டாம், தொழுகை அமைதியாக தொழுங்க. தொழுகிறதுக்கு இடம் இல்லையா? மேல பேசி அழகாக இருந்து உங்களோட தொழுகைகளை நடத்துங்க. வல்ல அல்லாஹ் எங்கள் அனைவர்களுக்கும் உரிய நேரத்தில் வந்து இந்த காரியங்களை செய்யக்கூடிய பாக்கியம் தந்தருவானாக. யாரா எங்களோட உள்ளங்களை ஒற்றுமைப்படுத்துவாயாக. நாங்கள் ஒன்றுபட்ட முஸ்லிம்களாக வாழ செய்வாயாக. எங்களோட கவலைகள், துன்பங்களை போக்கிடுவாயாக. யாரா இந்த வருஷத்துடைய ஹஜ்ஜ மப்ரூராக ஆக்கி வைப்பாயாக. யாரா இந்த வருஷத்துடைய அரபாவை நீ கபூல் உள்ளதாக ஆக்குவாயாக. லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக், லப்பைக் லா ஷரீக லக, லப்பைக் இன்னல் ஹம்து வன்னிஅமத்து லக வல் முல்க் லா ஷரீக லக் என்ற தல்வியாவுடன் ஹாஜிகள் உன்னுடைய வீட்டை தரிசிக்க ஆரம்பித்து விட்டார்கள், தவாஃப் செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். யாரா அந்த ஹாஜிகளுடைய ஹஜ்ஜை கபூல் செய்வாயாக. இந்த நாட்டிலிருந்து போய்கொண்டிருக்கக்கூடிய மக்களுடைய ஹஜ்ஜை லேசாக்குவாயாக. உலக நாடு மக்களுடைய அந்த ஹஜ்ஜை கொண்டு உலகத்தில் ஒரு திருப்பத்தை ஏற்படுத்துவாயாக. முஸ்லிம்களுடைய சோதனை போக்கி விடுவாயாக. பர்மாவுடைய முஸ்லிம்களை பாதுகாப்பாயாக. ஆப்கானிஸ்தான், ஈராக்குடைய முஸ்லிம்களை பாதுகாப்பாயாக. பலஸ்தீனுடைய முஸ்லிம்களுக்கு விடுதலை தருவாயாக. யாரா பைத்துல் முக்கத்தத்தை விடுவித்து தருவாயாக. எங்களுடைய நாட்டில் முஸ்லிம்களை பாதுகாப்பாக
பாதுகாப்பாயாக, எங்களுடைய மசிதிகளை பாதுகாப்பாயாக, எங்களுடைய வழக்கு சலங்களை பாதுகாப்பாயாக. யாரும் இதற்கு நலவு செய்கிறார்களோ அவர்களுக்கு நீ ஹிதாயத்தை நேர்வழியை காட்டுவாயாக. யாரும் இதற்கு சூழ்ச்சியை நாடுகிறார்களோ அவர்களுக்கும் நீ ஹிதாயத்தை கொடுப்பாயாக. இதுக்கு மேலும் யாரும் சூழ்ச்சிகள் செய்தால் அவர்களுக்கு உரிய தண்டனை நீ கொடுப்பாயாக. எங்கள் மத்தியில் ஒற்றுமை தந்தர்லையா, ஒன்றுபட்டு வாழ கிருபை செய்யலா. இன்று நாம் ஒருவருக்கு ஒருவர் மன்னித்து வாழ கிருபை செய்யலா. ஒருவருக்கு ஒருவர் அன்புள்ளவர்களாக, விட்டுக் கொடுக்கக்கூடியவர்களாக, தாராள உள்ளம் உள்ளவராக வாழ கிருபை செய்வாயாக. இந்த ஊரை இந்த மசிதை கபூல் செய்வாயாக. இங்கு கூடியிருக்கக்கூடிய மக்களை கபூல் செய்வாயாக. இவருடைய சந்ததிகளை தீனுக்கு ஏற்றுக்கொள்வாயாக. வாகன் தாவான் அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன்.
For more lectures, visit slhub.com.